சங்கீதம் 19 கடைசி பகுதி, கடைசி செய்திக்கு வந்திருக்கிறோம். சில நேரங்களில் வேதத்தில் ஒரு கதவை திறந்தால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய புதையல் இருக்கும் நமக்கு முதலே தெரியறதில்ல, அது திறந்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு பெரிய புதையலை கண்ட மாதிரி இந்த சங்கீதம் எனக்கு மாறிப்போச்சு. இது நம்ம பார்க்கறது 12வது செய்தின்னு நினைக்கிறேன் இந்த சங்கீதத்தில். நம்ம வேணும்னு இதை நீண்டமாக இழுத்துட்டு போல ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு வசனங்களையும் எவ்வளோ சத்தியங்கள் ஆழமாக இருந்தது என்பதை நாம் பார்த்து வந்து பிரயோஜனப்பட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப ஒரு வாரமும் ஆசீர்வாதமாக எனக்கு இருந்திருக்கு. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவருடைய 3 வெளிப்பாடின் புத்தகங்களை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். படைப்பை பார்த்து ஆண்டவரை துதித்தார், வேதத்தை பார்த்து வேதத்தின் மகத்துவங்களை பார்த்து வேதம் என்னெல்லாம் நமக்குள்ள செய்யும், ஒரு ஆத்மாவை புதுப்பித்து பேதையை ஞானமாக்கி நம்ம இருதயத்தை மகிழ வைக்கக்கூடிய வேதம் அது பார்த்து, அவருடைய கடைசி தேவனுடைய வெளிப்பாடின் புத்தகம் மனசாட்சியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாவ அறிக்கையும் ஜபமும் வருகிறது. அதான் சரியான பதில். இப்ப கடைசியில 12-14 வரைக்கும் அவருடைய பதிலை பார்க்கிறோம். தேவனுடைய வெளிப்பாடுக்கு தன்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை எப்பவும் நம்மளை நம் வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதலின் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் இல்லைங்களா. அதான் முதல்ல ஒரு தான் நம்ம என்ன காட்டுது வேதத்தின் வெளிப்பாடு, நாம் எவ்வளவு பாவிகள் என்று நினைக்கிறத விட அதிகமான பாவிகள் என்பதை உணர்த்தும்படி, தன் பிழைவுகளை உணரத்தக்கவன் யார். பொதுவாக நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் நம்ம நினைச்சுக்கிறோம். வேதம் நம்முடைய அகோரத்தை எடுத்து காட்டுற வரைக்கும் ஆவியின் மூலமாக நம்முடைய கெட்டத்தனம் நமக்கு தெரியறதில்லை. அதை உணர்ந்த இவர் தன் பாவத்தின் உணர்வு, அந்த உண்மையான மனம் திரும்புதல் வர மாதிரி பாவத்தின் உணர்வில் அவர் ஒரு அடிக்கை எடுக்கிறார். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியே என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன் என்று அருமையான ஒரு ஒரு ஜபத் அறிக்கை அவர் செய்கிறார். அதோடு பாவத்தை பற்றி உணர்வு, பாவத்தை வெறுக்கிறது, பாவத்தைக்காக துக்கம் மாத்திரம் இல்லை, அதில் மனம் திரும்புதல் என்னவா இருக்கணும், அதை திரும்பி தேவன் பக்கம் தேவனுக்கு கீழ்ப்படுதலை முழு நோக்கமாக கொண்டு திரும்பணும்ன்றது அருமையாக 14வது வசனத்தில் வருகிறத நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு புது ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் ஒரு ஜபம் பண்ணுறாரு. அதிசயமான ஜபம், ஒரு உச்சக்கட்ட ஒரு ஜபங்கள்லேயே ஒரு டாலஸ்ட் ஜபம்னா இதை நம்ம வைக்கலாங்க, ஒரு உயர்ந்த ஜபம். இது ஜபம் எவ்வளோ விசேஷம், எவ்வளோ அருமையானது உள்ளடக்கியதுன்னா, கிறிஸ்தவ வரலாற்றில் அப்போஸ்தலர்களுடைய அந்த ஆசீர்வாதம் சொல்லுகிற மாதிரி இந்த ஜபம் முக்கியமான எல்லா ஆராதனைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஜபமாக இந்த ஜபம் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஜபம். 14வது வசனம், என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, அது இங்கிலீஷில் கடைசியில் வருது. ஜபம் என்ன, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நினச்சி நினச்சி ஆச்சரியப்பட வேண்டிய ஜபம். காதிகாலையில் எந்திரிச்ச உடனே இதை விட ஒரு அருமையான ஒரு ஜபம் உங்களால் இருக்க முடியுமா? நம்ம மந்திரமாக எதுவும் செய்யக்கூடாது, ஆனால் உணர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன சந்திக்க போகிறேன்னு தெரியல, இன்றைக்கி எனக்கு உயிரை கொடுத்துருக்குறீங்க, இந்த நாளில் மிகப்பெரிய விஷயத்தில் நான் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும் சாமி. எவ்வளோ அருமையான ஜபம். இதை நம்ம ஜபிக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா, இல்லை யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு வரோம், சண்டே சர்ச்சுக்கு வரும்போது இதை விட அருமையான சிறந்த ஜபம் என்ன இருக்க முடியும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பார்வையில் பிரீதியாக விரும்பத்தக்கதாக இருப்பதாக. எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஜெபம். ஏன் வாழ்நாளெல்லாம் நம்ம சாகிற வரைக்கும் செய்ய ஒரு ஜெபத்தை செய்யணும்னா இதாங்க ஜெபம். இந்த ஜெபத்தின் ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ரெண்டு தலைப்புல இந்த ஜெபத்தின் பொருள் என்ன, என்ன கேட்கிறார் இதுல. இப்பேற்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு தாவீதுக்கு என்ன தைரியம், எந்த நம்பிக்கையில இந்த ஜெபத்தை செய்கிறார் என்றத பார்க்கலாம். முதலாவது இந்த ஃப்ரேஸ கவனிங்க, என் வாயின் வார்த்தைகள். நம்ம எல்லாரும் பேசுறோம் இல்லைங்களா, எல்லாரும் பேசுறோம், வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறவர், ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு 25,000 வார்த்தைகள் நம்ம பேசுகிறோமா, பெண்கள் 30,000 வார்த்தைகள் பேசுகிறாங்களாம். ரொம்ப ஆச்சரியம், அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே எவ்வளோ பேசுகிறாங்க பாருங்கள், 30,000 வார்த்தைகள், ரொம்ப அதிகமான வார்த்தைகள் பேசுகிறோம் இல்லைங்களா. அதை வந்து ஒரு புக்காக எழுதணும்னா 57 பேஜ் ஒரு நாளைக்கு எழுத முடியும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா 20,000 பேஜ் எழுதிட முடியுமா நம்ம வார்த்தைகள்ல. நம்ம வாழ்க்கையை 5 விதமாக பிரித்தோன்னா, 5 பாகமாக, அதில் ஒரு பாகம் நம்ம என்ன செய்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். காலைல எந்திரிக்கும் போது பேசுகிறோம், சாப்பிடும்போது பேசுகிறோம், வெளியில் போகும்போது பேசுகிறோம், வேலைக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் கொட்டிக்கிட்டே வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. மனைவிகள் புருஷர்கிட்ட, புருஷர்கள் மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்ட, வேலை செய்கிறவங்கிட்ட, பல விதமான சில காரியங்களை அறிவிக்க பேசுகிறோம், சில இதை விளக்குறோம், சில கேள்விகளை கேட்குறோம், பதிலை கொடுக்குறோம், கோபத்தில் பேசுகிறோம், உணர்ச்சியில் பேசுகிறோம், பல வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள், கொடுமையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அகங்காரம் பிடிச்ச வார்த்தைகள், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இத்தனை வார்த்தைகள் பேசுகிற நாம், இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் 5ல் ஒரு பங்கு வார்த்தைகளே இருக்கிற நாம், இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ கட்டுகிறது இல்லை அழிக்கிறது என்பதை நின்று சிந்திப்பதே இல்லை. சாலமன் மிகப்பெரிய ஞானி, ஜீவனும் மரணமும் நாக்கில் இருக்கின்றார். எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய பயங்கரம் நம்ம வார்த்தைகள் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குன்றத நம்ம உணர்றதே இல்லை. யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, நாவும் அக்கினி தான், அவர் பான அக்கிரமத்தின் உலகம் என்றார். அங்கங்களையே நம்முடைய முழு சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அங்கம் நாவு தான். நரக அக்கினியை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி நாவில் இருக்கு. ஏன்னா பயங்கரம், நம்ம வாழ்க்கையை எப்படி கெடுத்துட முடியும், எவ்வளோ உடைக்கிற கிழிக்கிற காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம குடும்பத்தில் பேசலாம். எவ்வளோ ஈஸி அது பேசுறது யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமா, கொடுமையாக பேசுறது, அவமானமாக பேசுறது, கிண்டலாக பேசுறது, என்ன ஒரு ஸ்ட்ரகிள். ஆனால் தயவா பொறுமையாக இறக்கமாக பேசுறது தான் ரொம்ப, அதுக்கு முயற்சி தேவை. மற்றதெல்லாம் இயற்கையாக நமக்கு வருது. ஆனால் எவ்வளோதான் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நம்மளுடைய சீர்கேடுனுடைய மிக தெளிவான மிக வெளிப்பிரகாரமான ஒரு வெளிப்பாடு எங்கே பார்க்கலாம்னா நம்ம வாயில் தான் பார்க்கலாம். ரோமர் 3:13 சொல்லி இருக்குது இல்லைங்களா, அவர் பாவி அவர் விவைக்கிறார், அவர்களுடைய தொண்டை பிரேத குழி எப்படி இருக்கும், திறந்த பிரேத குழியா. ஒரு கிரேவியார்டை திறந்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணியா, திறந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதான் தொண்டையா பாடி எப்படி சொல்றாரு. அவருடைய நாவின் கீழே வஞ்சனை இருக்கிறது, பாம்பின் விஷம் அவர்களுடைய உதடின் கீழ் இருக்கிறது, அவர்கள் வாய் ஃபுல்லா சபிப்பு கசப்பு தான், வாயில வர்றதெல்லாம் சீர்கெட்ட இருதயத்திலிருந்து வாயில வர்றதெல்லாம் வெறும் சாபம், வெறும் கசப்பு. சில நேரங்களில் நம்ம வாய் அப்படி இருக்கிறது இல்லை, வெறும் சாபங்கள் தான், வெறும் கசப்பான வார்த்தைகள் தான். ஏன் இப்படி நம்ம இருக்கிறோம், நம்முடைய சீர்கேடு வீழ்ச்சியின் மைய வெளிப்பாடு அங்கத்தான். பேதுருவுக்கு அவங்க சொன்ன மாதிரி உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுப்பா அப்படின்ன மாதிரி அவங்க வேற அர்த்தத்தில் சொன்னாங்க. அது உண்மைதான், நம்ம பேச்சு நம்மளை காட்டி கொடுத்துரும். எவ்வளோதான் பக்தி வேஷம் போட்டாலும் நம்ம யாரும் இல்லாத போது நம்ம பேசுகிற பேச்சு நம்ம யாருன்னு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நியாய தீர்ப்பு நாளில் உன்னுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். ஏன்னா அதான் மானிட்டர், நம்முடைய ஆவிக்குரிய நிலையை வெளிரங்கமாக காட்டக்கூடிய மானிட்டர் நம்முடைய வார்த்தைகள். சரியான வார்த்தைகள் நீதியான ஒரு உள்ளத்தை காட்டுது, தவறான வார்த்தைகள் சீர்கெட்டு மனமாறாத மறுஜன்ம அடையாத ஒரு உள்ளத்தை காட்டுது. பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் நம்ம வாய் இப்படி பேசுது? ஏன், என்ன பிரச்சனை? இது எங்கிருந்து இந்த வார்த்தைகள், இதனோட மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சங்கீதக்காரனே சொல்றாரு, என்னுடைய இருதயத்தின் தியானம், இருதயத்தின் தியானத்தின் நிறைவுனால் வாய் பேசும். அது ரெண்டுக்கு எடுக்கிறார் ஆண்டவரே. வெறும் என் வாயின் வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, அந்த வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிற இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். நம்முடைய வாய் நம்ம இருதய நிலைமைய சிந்தனைய வெளிப்படுத்துது இல்லைங்களா. அதாவது இது பாருங்களேன், இருதயத்தின் தியானம் அப்படின்றார். ஏன் இருதயத்தின் நினைவு, இருதயத்தின் கற்பனை, உணர்ச்சின்னு அவர் சொல்லல, தியானம்னா என்ன? அற்புதமான வார்த்தை, அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தியானங்கள்னு போடல பார்த்தீங்களா. தியானம் அப்படின்னா எபிரேயர் மொழியில இகாயோன் என்ற ஒரு வார்த்தை, இகாயோன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இருதயத்துல நமக்கு நாமே ஓதி கொள்ளுகிற ஒரு ஓசை, ஒரு ஒரு மியூசிக் இல்லைங்களா, ஒரு மியூசிக்கல் வேர்டு அது பாருங்களேன். ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இசை. அது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையிலையும் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு இசையை ஓட்டுகிறோமா, அதுதான் தியானம் பாருங்களா. அந்த வார்த்தை வந்து என்னன்னா, அது இகாயோன்ன்ற வார்த்தை, இந்த பழைய இஸ்ரவேல் ஜனங்க பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடும்போது அதில் வீணை வாசிப்பாங்க, இல்லை சுரமண்டலம் வீணைன்னு இருக்கும், ஹார்ப்புன்னு இருக்கும், அதில் கட்டியிருப்பாங்க. அதை வாசிக்கும் போது இவங்க பாடுவாங்க, அதில் இன்டர்லியூடுன்னு வரும், ஒரு இடைவேளை வரும். அந்த நேரத்தில் பாடுறவங்க அந்த வரியை நிறுத்திடுவாங்க, ஆனால் அந்த மியூசிக் கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாடுறவங்க நிறுத்திட்டு அந்த பாடின பாட்டை வந்து தியானிக்கணும் அந்த ஓசையுடைய பேக்ரவுண்டில். அதுக்கு பேர் தான் இகாயோன், இருதய மெடிடேட்டிவ் tune of your heart. இல்லைங்களா, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு மெடிடேட்டிவ் டியூனை தான் தியானம் இல்லைங்களா. நம்ம இருதயத்தின் தியானம்னா என்ன? ஒவ்வொரு நேரமும் நீங்களும் நானும் ஒரு இசை ஓசையை நம்ம இருதயத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே பாடிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் இருதயத்துக்கிட்ட யாராவது காது எடுத்துகிட்டு வந்து வச்சு கிட்ட வச்சு பார்த்தாங்கன்னா என்ன டியூனை அவங்க கேட்பாங்க? என்ன உங்கள் இருதயத்தின் வீணையில் இருக்கிற அந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும்? எல்லாமே அந்த ஓசையை பொறுத்து, அந்த இசையை பொறுத்து தான் இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் இசை, தியான டியூன், மெடிடேட்டிவ் டியூன் என்ன? உங்கள் முக பாவனை, உங்களுடைய சரீர செயல்கள், நடந்துக்கிற விதம், உங்கள் வாயின் வார்த்தைகள் எது கட்டுப்படுத்துது தெரியுமா? உங்கள் இருதயத்தில் ஓடுகிற பேக்ரவுண்ட் மெடிடேட்டிவ் டியூனு தான். என்ன டியூன் அது போட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்றபடி தான் உங்கள் வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள். அந்த ஓசையிலிருந்து தான், அந்த வீணை சுரங்களில், இருதயத்தின் சுரங்கள் இல்லைங்களா, த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட்னுவோம், அது என்ன வாசிக்குது? அது கசப்பான ஒரு இசை வாசிக்குதா? பொறாமின் நிசம், கோபத்தின் நிசம், வெறுப்பு நிறைஞ்ச ஒரு இசையை வாசிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த டியூன் ஓடிக்கிட்டு இருந்தா கோபமான வெறுப்பான வார்த்தைகள் தான் வாயில வரும், முகமும் கோப பாவனையோடு தான் இருக்கும். உங்க மெடிடேட்டிவ் டியூன் வந்து ஆண்டவரை நினச்சிக்கிட்டு இன்பமான பக்தியான எண்ணங்களோடு, விசுவாச எண்ணங்களோடு, தேவன் மேல அன்பும் சமாதானமும் தாழ்மையும் இருந்தா அழகான கன்ஸ்ட்ரக்டிவா சமாதான வார்த்தைகளா வரும். உங்களுடைய இகாயோன், உங்களுடைய இருதய தியான ஓசை எப்பேற்பட்டது, மெடிடேட்டிவ் டியூன் எப்பேற்பட்டது, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் பெரிய ஞானி சாலமன் சொன்னாரு, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கோ. ஏன்னா அது அந்தனோட மெடிடேட்டிவ் டியூன், அதனோட தியான இசையில் பொறுத்து தான் ஜீவ ஊற்று இருக்கு இல்லைங்களா. அந்த மெடிடேட்டிவ் டியூன், அந்த தியான இசை வந்து பக்தியாக இருந்தால் எல்லாமே, அது பக்தியாக இல்லாமல் இருந்து நீ நாடகம் போட்டினா எல்லாமே தப்பாக தான் போகும் பாருங்களேன். அந்த இசை இதய இசை வந்து உதாரணத்துக்கு மலை பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி இச்சைகள் நான் நிறைந்திருந்தா, இசை இச்சை தியா ஓசைகளை போட்டுக்கிட்டு இருந்தா, அதை இச்சைகளை இச்சையை நிறைவேற்றுவதற்கு, இச்சை ஆசைகள் நிறைவேறத்துக்கு நீ காரியங்களை தேடுவேன். ஒரு பெண்ணை நீ இச்சித்து பார்த்தால் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சிட்டேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, ஏற்கனவே உன் இருதயம் இச்சை ஓசையை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இச்சை வெரிசித்தனம் நிறைந்த இருதயம்ன்றத வெளிப்படுத்தின ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த பெண்ணை பார்த்து நீ இச்சித்தது. அது ஏற்கனவே இருதயத்தில் விபச்சாரம் நடந்து போயிடுச்சு. ஏன்னா இச்சை விபச்சார இருதயம் உள்ளவனா நீ ஏற்கனவே இருக்கிற, இது வெளிக்காட்டின ஒரு சந்தர்ப்பம் தான். ஆல்ரெடி கமிட்டட் அடல்ட்ரி இருதயத்தில் முடிஞ்சு போச்சு. உன் இருதயத்தில் கொலகார இருதயம் உள்ளவனா இருந்தா சுயநலம் நிறைஞ்சி கிறிஸ்துவுடைய அன்பில் நிறைஞ்சில்லாமல் வெறுப்பும் கோபமும் கசப்பும் இருக்கிற இருதயம் இருந்தால் சின்னதுக்கெல்லாம் திடீர்னு கோபம் வந்துடுது, கசப்பு, தப்பான வார்த்தைகள் வருது. என்ன காட்டுது? ஏற்கனவே உன் இருதயம் கொலகார இருதயமாக இருப்பதுனால தான் இது ஒரு சந்தர்ப்பமாக அது வெளிப்படுது. என்ன மெடிடேட்டிவ் டியூன் உங்கள் ஆட்டில் இருக்கு? அது தேவனுடைய வசனத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையிலையும் சமாதானத்திலையும் ஆண்டவர் வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தால் சரியான விதத்தில் எல்லா சூழ்நிலையும் பதில் கொடுக்கும். ஹார்ட் ராங் டியூன் இருந்தால் என்ன தான் வெளியில் செஞ்சு பாருங்க. பைபிள் படிக்கணும். ஹார்ட் ராங் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கு, பைபிள் படித்தா போர் தான் அடிக்கும். ஹார்ட்டில் இருதய நன்றி இல்லை, ஆனால் ஆராதனை பண்ணணும். புக்கை திறந்து பாட்டை பாடலாம், வரிகளை பாடலாம், ஆனால் அந்த நன்றி இல்லைன்னா வெறும் வா சத்தம் தான். அது ஹார்ட்டில் காண்டி இருதயத்தில் காண்டி அந்த நன்றியின் ஓசை ஏற்கனவே ஓடி இருந்துச்சுன்னா புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நன்றி பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற ஆருக்கு ஒரு ஒரு சாதனமாகத்தான் அந்த பாட்டு இருக்கிறதே தவிர அந்த பாட்டு இது பண்ணுறதில்ல. பாருங்களேன், இருதயத்தின் ஏற்கனவே இருதய டியூனை பொறுத்து தான் உன்னுடைய செயல்கள்லாம் இருக்கும். ஏற்கனவே ஹார்ட்டு தாழ்மையாக சொல்லும் ஆண்டவரே அடியன் கேட்குறேன்ற ஒரு நுறுங்குண்ட இருதயம் இருந்தால் தான் கேட்குற ஒவ்வொரு சத்தியமும் நல்ல நிலத்தில் விழுந்த இருதயத்தில் மாதிரி அதிக கனிகளை கொடுக்கும். இருதய டியூனே சரியில்லை, ஆங்காரம், பெருமை, கசப்பு, உலக கவலைகள் நிறைஞ்சு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் அந்த வசனம் வலி அருகில் விழுந்த வசனம் வசனம் தான். பாருங்களேன், இகாயோன் நம்முடைய இருதயத்தின் இகாயோன் நம்முடைய இருதயத்தின் தியான ஓசை என்ன, அதை பொறுத்து தான் எல்லாமே நம்முடைய வாயின் வார்த்தைகள். எவ்வளவு முக்கியம் இந்த ஜபம் பாருங்களேன். ஐயோ, இப்படியா விஷயம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஜபம் என்னவா இருக்கும்? சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, எங்க போறதுக்கு முன்னாடியோ, அப்பா நான் வெளியில ஏதோ பேசிடலாம், என்னென்னவோ பண்ணிடலாம், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தை, அந்த வாயின் வார்த்தைகள் கொண்டு வருகிற இருதயத்தின் தியானமும் உமத்து சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. என்ன அருமையான ஜபம்! அநேக நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் மனுஷருக்கு முன்பதாகவே ஏனோ ஏற்றுக்கொள்றதா இருக்கிறது இல்லை, இல்லைங்களா? பிரீதியாக இருக்கிறது இல்லை. இந்த மனுஷன் என்ன ஜபம் பண்ணுறாரு? அப்பா, மனுஷனை பற்றி நான் யோசிக்கலை. மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாடகம் போட்டு, எங்கள் ஆஃபீஸ் பாஸ் முன்னாடி ஒரு நாடகம், சர்ச் பாஸ்டருக்கு முன்னாடி, மெம்பர்ஸுக்கு முன்னாடி ஒரு நாடகம் போட்டு அவங்கெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி என்ன ஆயிடலாம். அதெல்லாம் தாண்டி போகிறார் இவர். எல்லாம் உடுருவி பார்க்கக்கூடிய தேவனுடைய பார்வை, சமூக பார்வையில் என்னுடைய இருதயத்தின் தியானமும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னவா இருக்கணும்? பிரீதியாய் இருக்க கடவுள், பிரீதியாயிருப்பதாக. ஏன்னா மனுஷருங்க பார்த்து அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லையே, என்னை படைத்த, எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன் அவர் தான், அவர் தான் எனக்கு படி அளக்கிற தேவன், என்னை நியாய தீர்க்க போற தேவன். அவருடைய பார்வையில் பிரியமா இருக்கட்டும். எவ்வளோ சிம்பிள், அதே நேரத்தில் எவ்வளோ ஆழம் பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தியானமும் அவருக்கு பிரீதியாக பாருங்க. அது எவ்வளோ அழகாக அது கட்டி இருக்கு இந்த ஜபத்தை பாருங்களேன். ஏன்னா வெறும் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் இல்லாத வெறும் வார்த்தைகள் ஒழுங்காக நம்ம பண்ணிக்கலாம், அது வெறும் சத்தம் தான், அதுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை. ஒரு ஒரு ஓடு இருக்கிற மாதிரி உள்ள முட்டையே இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள் வெறும் ஜோடன வார்த்தைகள் அதில் தியானத்தில் வரல. அது ரெண்டும் இருந்தால், அது ரெண்டும் வெறும் மனுஷர் பார்வையில் பிரியமாக இருந்த மாதிரி இல்லை, ஆண்டவருடைய பார்வையில் பிரியமாக இருக்கணும். எவ்வளோ உயர்ந்த வாழ்க்கை அப்படி இருக்க முடியும்? நம்ம சிந்தனை நம்முடைய வார்த்தை அதை பார்த்துக்கிட்டோம்னா போதுமே, என்ன அதிசயம். அது அவர் சொல்கிறது பிரீதியாக இருப்பதாகன்றது இங்கிலீஷில் அக்செப்டபுள்ன்றது ஒரு பலிக்கு பயன்படுத்தின வார்த்தை. ஆண்டவர் லேவியராகமில் சொல்லியிருக்கார், எனக்கு நீ பலியை கொடுக்கும்போது எந்த பழது எந்த மாசுமறு வியாதி இல்லாததை கொடுக்கணும், இட் நாட் பி அக்செப்டடுன்றார். அந்த பலிபீடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவருக்கு வந்து வியாதி பிடிச்ச சீக்கு பிடிச்ச பலியை கொடுக்கக்கூடாது. நம்முடைய அசுத்த இதயத்திலிருந்து வருகிற கோபத்தையும் பெருமையையும் பாவ தியானத்தை கொடுக்கக்கூடாது. ஆகவே இவர் ஜெபம் பண்ணுறாரு, என்னுடைய உம்முடைய பார்வையில் என்னுடைய இதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும். நம்முடைய வெளி பிரகாரமான செயல்களுக்கு விட இது எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். நம்மெல்லாம் இருக்கிற கவலை என்ன? இதான் ஒரு பிரத்யேகமாக மறுஜன்மமான மனிதனுடைய ஜெபம் இது. மற்றவங்க மாயமாலமாக இதை பயன்படுத்தலாம். எந்த மாயமால காரணம் மதவேஷம் போடுறவங்களும் இதை உண்மையாக ஜெபமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கவலை எல்லாம் என்ன, வெளியில் என்ன பார்க்குறாங்க, எவ்வளோ ஒழுங்கானவன், எவ்வளோ ஒழுங்காக நடந்துக்கிறான், எவ்வளோ ஒழுங்காக பேசணும், அவ்வளோ போதும், அது போ பண்ணால் போதும், பரலோகத்துக்கு போயிடறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு. மறுஜன்மம் அடைஞ்சவனுக்கு என்ன கவலை? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், அந்த இருதயத்தின் நிறைவினால் நான் என்ன பேசுகிறேன், அதில் தான் என்னுடைய கவலை. ஒரு மறுஜன்மம் அடைஞ்ச மனிதன் வெளிப்பிரகாரத்தில் தாவீது திருப்தி இல்லை. ஆண்டவர் மனுஷர்களுக்கு முன்னாடி நான் பெரிய யோக்கியனாக இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரே, என் இருதயம் அதனால் வருகிற வார்த்தைகள் உம்முடைய பார்வையில் பிரியமாக இருக்கும்படி நான் இருக்கணும். அக்செப்டபிள், பிரீதியாக ஒரு பலியை கொடுத்துட்டு எந்த மாசு மறு இல்லாமல். இயேசு பலி எப்படி இருந்திருக்கும் பிதாக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு பூரணர் தேவ ஆட்டுக்குட்டி, எந்த மாசு மறு இல்லாமல் தேவ ஆட்டுக்குட்டிய பலியை கொடுக்கும்போது அவருக்கு ஒரு சுகந்த வாசனை ஏற்பட்ட மாதிரி, பிரீதியான மாதிரி. என்ன ஒரு அதிசய ஜபம் பாருங்களேன், ஒரு அற்புத ஜபம். பாவத்தில் வீழ்ச்சி அடைந்து சீர்கெட்ட போன நாம் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரீதியாக சுகந்த வாசனையை செய்கிறதே பெரிய விஷயம். அதுவே ஆகுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுது பாருங்க, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் தியானம் எல்லாம் உம்முடைய பார்வையில் சுகந்த எந்த ஒரு பழுதற்ற பலியை கொடுத்து நீர் எப்படி சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறீரோ அந்த மாதிரி இருப்பதாக. எவ்வளோ உயர்ந்த ஜபம் உங்களுக்கு புரியுதுங்களா? டால் ஆர்டர் ப்ரேயர். இப்படி செய்யறதுக்கு அவருக்கு தைரியம் எங்கே அங்கே வந்துச்சு? பாவிகள் நம்ம போய் எப்படி அந்த அளவுக்கு இருக்க முடியும், அந்த அளவுக்கு உயர்ந்து வாழ முடியும்? அவருக்கு மூணு பேர் கொடுக்கிறார் கடவுளுக்கு. அந்த மூணு பேர்ல தான் அவருக்கு அந்த நம்பிக்கை வருது, இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கலாம். முதலாவது பேர் பாருங்களேன், என் கர்த்தாவே இல்லைங்களா, இங்கிலீஷ்ல மை லார்ட். அதுல வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கேபிட்டல்ல இருக்கும், LORD. அப்படின்னா யாவே, உடன்படிக்கையின் தேவன். நான் நானாகவே இருந்து நானே இறங்கி வந்து தனியல்புள்ள தேவன், மனிதர்கள் யாருமே எனக்கு வேணாம், ஆனாலும் நான் இறங்கி வந்து உடன்படிக்கையில் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வருகிற உடன்படிக்கையின் யாவே. அவர் வந்து அந்த உடன்படிக்கைக்குள் வந்து அந்த உடன்படிக்கையில் வாக்கு தத்தங்களை அழித்து தன்னுடைய பரிபூர்ண எல்லையற்ற குணாதிசயங்கள்லாம் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவோம், தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யவும் இருக்கிற யாவே அவர். தன்னுடைய மக்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். விசேஷமாக கிருபையின் உடன்படிக்கையில் இயேசுவோடு அவர் செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய தேவனாய் இருந்து நீங்க என்னுடைய ஜனங்களாய் இருந்து என்னுடைய கற்பனைகளை உங்க இதயத்துல போட்டு என் கற்பனையின்படி உங்களை நடக்க வைக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அது பெரிய பிளஸ்ஸிங். எவ்வளோ சீர்கெட்டு போனாலும் உங்களுக்கு கல்லான இதயத்தை எடுத்து மாம்சமான இதயத்தை கொடுத்து உங்களை நான் நடக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எந்த நன்மையும் அவர் ப்ராமிசஸ் பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை தேவனாக, அதுல நம்முடைய நண்பனாக, யெகோவா தேவன் அவரே சொல்லியிருக்கிறார், நான் உங்களை செய்ய வைப்பேன், வாழ வைப்பேன், உங்கள் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்தி என் கற்பனைகளின்படி நடக்க வைப்பேன் போது அந்த பேரை எடுத்துக்கிட்டு யாவே உடன்படிக்கையின் தேவனே, இந்த ஜபத்தை நீ விரும்புகிறவர், இந்த ஜபத்துக்கு நீர் நிறைவேற்றணும்னு என் வாழ்க்கையில் கிரியை செய்துக்கிட்டு இருக்கிறவர், உறவோடு என்னோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவர், இதுதான் உம்முடைய விருப்பமோ, அதனால நான் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. ஏ இருதயத்தை சுத்திகரிக்கிறவர், எனக்கு புது இருதயத்தை தருகிறவர், உம்முடைய கற்பனையை இருதயத்தில் எழுதுகிறவர், அப்பேற்பட்டவர் என்னை சுத்திகரித்து என்னை செய்யும் ஆண்டவரே. அதுக்கு முதல் நம்பிக்கை அவருக்கு, ஏன்னா உடன்படிக்கையின் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுறார், அதனால்தான் த லார்ட் என்றார். ரெண்டாவது நம்பிக்கை என்ன? என் பலனே இல்லைங்களா, இங்கிலீஷில் பலனேன்னு வருது, தமிழில் வந்து என் கற்பாறை அப்படின்னு வருது இல்லைங்களா, என்னுடைய கற்பாறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் வந்து அசைக்க முடியாத பலன், நம்பிக்கை, ஒரு சாலிட் கிரவுண்ட். ஒரு பயங்கரமாக ஓடுகிற ஆறில் நம்ம என்ன தூக்கி போட்டாலும் அடிச்சுக்கிட்டு போயிடும், ஆனால் அந்த நடுவில் அந்த ஆறுக்கு முன்னாடி ஒரு பெரிய கற்பாறை நிற்கிது. எவ்வளோத்தான் அந்த ஆறு ஆக்ரோஷமாக ஓடினாலும் அந்த கற்பாறை நிற்கத்தான் செய்யும், மாறவே மாறாது, அசைக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையும் அந்த மாதிரி வேகமாக ஓடுற ஆறு தான் இல்லைங்களா. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு பிஸி லைஃபு, இன்னும் வேலை வந்துடுது, செயல் வந்துடுது, குடும்ப பொறுப்பு வருது, நம்மளை நாமளே அந்த ஆறில் இழந்து போயிடுறோம், இழுத்துட்டு போயிடுது நம்மளை. நம்ம இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண ஆகுறதில்ல, வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண ஆகுறதில்ல, நம்முடைய இருதய தியானங்களை கண்ட்ரோல் பண்ண ஆகுறதில்ல, சோதனையினால் அடிக்கப்பட்டு, சூழ்நிலைகள்னால் பேதுரு எவ்வளோ உறுதியாக இருந்தவர் அப்படி அடிக்கப்பட்டு, பிசாசம் நம்மளை வஞ்சிக்கிறான், இருதயம் வஞ்சிக்குது, நம்மளே இழந்து போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட நாம் எப்படி இப்படி இருக்க முடியும், அப்படி ஜபம் பண்ண முடியும்? ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்ன பொறுத்து இல்லை, நான் என்னுடைய உறுதியை பொறுத்து இல்லை, என்னுடைய கற்பாறையை பொறுத்து. என் சூழ்நிலைகள் மாறலாம், என்னுடைய உறுதிகள் மாறலாம், என் வாழ்க்கை மாறலாம், ஆனால் மாறாத ஒரு கற்பாறை, என்னுடைய பலனாகிய கற்பாறை. அவர் வாக்கு தத்தங்கள் மாறாது, அவருடைய ஆணை மாறாது, அவருடைய மீட்பின் திட்டம் மாறாது, அந்த கிருபை மாறாது, அவருடைய அன்பு, என் மேல் வைத்த அன்பு மாறாது. நான் வேண்டாம் மேலே கீழே அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், என் கற்பாறை வாழ்க்கையில் அவர் என்னுடைய பலனாயிரு. அவர் இந்த ஆறு அவரை அடிச்சுட்டு போக முடியாது, இந்த வாழ்க்கையின் ஆறு என்ன மாற்றலாம், என்ன உருட்டலாம், அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அன்பை தெரிந்து கொள்ளுதில் ஏதாவது மாற்ற முடியுமா? நெவர். இந்த ஓடுகிற ஆறில் நான் அவரை நம்பி இருக்கும்போது, என்னுடைய விசுவாசம் அவரில் பற்றி இருக்கும்போது, என்னுடைய இருதயத்துக்கு ஒரு நல்ல நிரந்தரத்தை நான் காண்பேன். என்னத்தான் சூழ்நிலை இருந்தாலும் அவர் மேலேயே என்னுடைய நம்பிக்கை இருக்கும்போது அவர் எனக்கு பலனை கொடுப்பார். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருக்கு பிரீதியாக இருக்கும்படி வாழும்படிக்கு நிலையை எனக்கு கொடுப்பார். அவர் என்னுடைய கற்பாறை. அதுதான் அவருடைய ரெண்டாவது நம்பிக்கை. மூணாவது நம்பிக்கை என்னப்பா? இவ்வளோ பெரிய பாவி, பாவத்துக்கு வித்து போட்டு, அடிமையாக வித்து போட்ட நீ எப்படிப்பா? ஆமாம், நான் பாவத்துக்கு வித்துப்பட போட்டிருந்தா, ஆதாமில் பாவத்து விற்கப்பட்டு இருதயமும் சீர்குலைந்து போய் வஞ்சனையான வார்த்தைகள், பொய்யான கரப்டான வார்த்தைகள் வர்றது தான் என் வாயில். ஆனால் எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, அதான் அடுத்த மூணாவது பேர் கடவுளுக்கு, அவர் என் மீட்பரே. அந்த சங்கீதம் முடியறதே இங்கிலீஷில் அந்த வார்த்தையில் தான், என்னுடைய அடிமைத்தனத்துக்கு விலை கொடுத்து என்னை மீட்டவர் ஆண்டவர் இல்லைங்களா. என்னுடைய அடிமைத்தனத்தில் இந்த பிசாசுக்கிட்ட இருந்து, பாவத்தில் இருந்து எனக்காக பலியாயி கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டவர், லீகலாக உண்மையாகவே என்னை மீட்டுக்கொண்டு என் பாவத்தை மன்னித்து என்னை மீட்டது மாத்திரம் இல்லை, என் இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய மீட்பின் பணி என்னை ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த முடியாது அவர் மீட்பு பணி. என்னை பரிபூர்ணப்படுத்தி, என்னை சீர்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி எந்த நிலைக்கு கொண்டு போக போகிறார்னா, என்னுடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் கடவுளுக்கு பிரீதியாக சுகந்த வாசனையாக இருக்கிற வரைக்கும் என்னை மீட்கிற தேவன் இல்லைங்களா. ஆமாம், என்னுடைய இப்போ பாவத்தில் நான் இருக்கிறேன், எஞ்சியிருக்கிற பாவம் இருக்குது, எவ்வளோத்தான் பெஸ்ட்டு வார்த்தைகளாக எவ்வளோத்தான் தியானம் பண்ணாலும் பாவத்தினால் கரப்படுது, ஆனால் எனக்காக பரிந்து பேசுகிற மீட்பர் இருக்கிறார். என்னுடைய முயற்சிகள்லாம் பார்த்து அதில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாற்றி என்னுடைய கிரியையோ, என்னுடைய வார்த்தைகளையோ, என்னுடைய தியானத்தையும் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய நீதியினால் அதை செலுத்துகிறார். இது மூணு தான் அவருடைய நம்பிக்கை. என்னுடைய உடன்படிக்கையின் தேவனே, என்னுடைய மாறாத கற்பாறைய, உங்களுடைய அன்பு, ஆணை, திட்டம், மீட்பு மாறாது, என்னுடைய மீட்பரை அதை அது அவர் மேலே சார்ந்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், ஆமாம் நான் ஒரு பாவி, ஆனால் யெகோவா இறங்கி வந்து எனக்கு உடன்படிக்கை செஞ்சுருக்கிறார், அதன் அந்த தைரியத்தில் நான் பண்ணுறேன், எனக்கு பலன் இல்லை, ரொம்ப வீக்கு தான், பேதுரு மாதிரி நான் விழுந்துடக்கூடிய நான், என்னுடைய பலன் அவர், நான் பாவி சீர்கெட்ட வந்தான், என்னை மீட்டவர் அவர். பாருங்களேன் அருமையாக ஒரு ஜபம், அதை அவர் ஏறெடுக்கிறாரு. இதை பாருங்களேன், நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மீட்புக்கு இதான் சரியான பதில். இதான புதிய ஏற்பாடில் பார்க்குறோம், ரோமரில் பவுல் இப்போ தான் படித்து முடித்த, ரோமரில் மீட்பின் ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டது, நீங்கள் வாங்கப்பட்டீங்க, கிறிஸ்து உங்களுக்காக பரிபூர்ண பணியை முடித்து உங்களுக்கு நீதி விசுவாசனால் நீதிமானாக்குதலும் மகவேற்போம் பரிசுத்தமாக்குதல் எல்லாம் அடுக்கிட்டு வந்து 12வது வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா, இப்போ ஏற்பட்ட ரட்சிப்புக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கணும், அப்படி இருக்க சகோதரர்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, அதே வார்த்தை, ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்பா உனக்கு ஆண்டவர் கொடுத்த மீட்புக்கு, எவ்வளோ சீர்கெட்ட பாவியா இருந்த உன்னை மீட்டு எல்லாம் செஞ்சதுக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஏற்ற சுகந்த பலியாக, ஜீவனுள்ள பலியாக கொடுக்கறது ஆராது. அது எப்படி இந்த ப்ராக்டிக்கலா செய்யறது, சும்மா உடம்பை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா என்ன, சும்மா அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு, நோ, அது ப்ராக்டிக்கலாக எப்படி வெளிப்படும் தெரியுமா, உண்மையாக ரட்சிப்பை புரிஞ்சுக்கிட்டு அன்றியாக நம்ம வாழணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவனாக நான் விரும்புகிற மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ இந்த நாளில் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக, என் சரீரம் முழுவதுமாக உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் இல்லைங்களா. அதை நான் என்னுடைய பலத்தில் செய்ய முடியாது, யெகோவாது உடன்படிக்கையின் தேவனுடைய பலன், என்னுடைய கர்த்தர் பலன், என்னுடைய மீட்பருடைய பலன் எனக்கு தேவை இல்லைங்களா. என்ன ஒரு ஜெபம், நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி ஜெபிக்க வேண்டியது, டீக்கன்ஸாக இருக்கிறவங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம யாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்ப்யூட்டர் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம், ஒன்றும் பேசுறது இல்லையே நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா, காலில் பேசுகிறோம், டைப் பண்ணுறோம், நான் டைப் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகளும், நான் காலில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உமக்கு பிரீதியாக இருக்கும்படி, என்னுடைய இருதய என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படி செய்யும். அது எப்படி நம்முடைய எப்படி தான் நம்ம இருக்க முடியும், இது இவ்வளோ தரம் சொல்லிட்டோம், நம்முடைய தியானம் இதயத்தின் தியானம் எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கோ, வேத வசனம் நம்மளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். என்ன ஒரு ஜபம் பாருங்களேன், அந்த கடைசி சங்கீதம், வானங்கள் ஆரம்பித்து வேத வசனத்துக்கு வந்து நம்முடைய பாவ நிலைமையை உணர்த்தி இப்பேற்பட்ட பாவிகளை மீட்கிற ஒரு தேவன், இந்த வேத வசனத்தின் சத்தியத்தை வைத்து நம்மளை பரிசுத்தமாக்கி ஒரு நாள் எந்த அளவுக்கு பரலோகத்தில் நம்மளை கொண்டு போக போகிறார், எந்த அளவுக்கு நம்ம பரிபூர்ணத்தில் ஆக போகிறோம்னா நம்ம வாயில் வர ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்தின் ஒவ்வொரு தியானமும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிற பரிபூர்ணத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். அப்படி தான் அந்த சங்கீதம் முடியுது, அருமையான சங்கீதம். தொடர்ந்து ஜபிக்கிறவங்க நீங்கள் செய்யலாம்.